எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்துவ சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை சீவமெடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டும், இன்று மார்ச் 7 சனிக்கிழமை 2026 இன்றும் நிகழ்ச்சியில் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் நீத்தார் பெருமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும் என மு வரதராசன் விளக்கம் தருகின்றார். நிறைமொழி என்பது அருளை கூறினாலும் வெகுண்டு கூறினாலும் அவ்வப்பயன்களை பயந்தே விடும் மொழி என்கிறார் பரிமேலழகர் அவர்கள். அருளினாலும் உண்மையான ஞானத்தாலும் நிறைந்த சிறந்த சொற்களை பேசும் துறவிகள் சித்தர்கள் சான்றோர்களான நிறைமொழி மாந்தர் இருவகை பற்றுக்களையும் நீக்கி ஐம்புலன்களையும் அடக்கி எவ்வுயிர்களுக்கும் அருள் உடையவராய் வாழும் பெரியோர் ஆவர். மறைமொழி என்பது புறந்தார்க்கும் புலனாகாமல் மறைத்துச் சொல்லும் சொற்றொடராகும். இத்தகைய மொழி மந்திரம் வேத வாக்கு முதலான வாய்மொழி மூலம் இவ்வுலகில் நிலைத்து நிற்கும் தன்மையுடைய இவ்வாக்குகள் பலிக்கும் தன்மையுடையனவாகும். நிறைமொழி மாந்தர் ஆணையை கிளந்த மறைமொழி தானிய மந்திரம் என்ப எனவும் மறைமொழி கிளந்த மந்திரம் தான எனும் தொல்காப்பே செய்யுளியல் நூற்பாக்களின் வரிகளாகும். சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறநூல்களே எடுத்துக்காட்டும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமகால அரசியல் கண்ணோட்டம். சிட்னியிலே வாழ்ந்து வருகின்ற பிரபல அரசியல் ஆய்வாளர் விமர்சகர் கவிஞர் என பல பரிமாணங்களை கொண்ட திருவாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரர் அவர்களுடைய அரசியல் கண்ணோட்டம் இதோ நேர்களுக்காக.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலியூடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. மொசாட்டின் துல்லியமான உளவு தாக்குதல். இஸ்ரேல் அதிரடியால் விழுந்த ஈரான் தலைமை. இன்றைய பேசு பொருளாக உலகளவில் இருப்பது கொமேனியின் கோட்டைக்குள் புகுந்து மொசாட் போட்ட திட்டம் எப்படி வெற்றி பெற்றது என்பதே. ஈரானின் ராணுவ வளாகங்கள் மற்றும் அணுசக்தி மையங்களுக்குள் அமைதியாக நுழைந்து தகவல்களை மொசாட் சேகரித்து வந்தது. இந்த நடவடிக்கைக்கு இஸ்ரேல் வைத்த பெயர் உருமும் சிங்கம், ரோரிங் லைன் என்பதாகும். இந்த நுண்ணிய நடவடிக்கைக்கு மொசாட் உளவு அமைப்பு கையாண்ட வழிமுறைகள் குறித்து விரைவான தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை. கொமேனியின் மறைவை ஈரான் அரசு தொடக்கத்தில் மறைக்க முயன்றாலும் மொசாட் வெளியிட்ட செய்மதி கொம்பான் சேட்டலைட் படங்கள் கல உண்மையை அப்படியே வெளிப்படுத்தின. இதைத் தொடர்ந்தே ஈரான் அரசு கொமேனி மறைவை உறுதி செய்தது. மொசாட் உளவு அமைப்பின் நுண்ணிய துல்லியமான தாக்குதலால் கொமேனியின் பாதுகாப்பு வளையத்துக்குள் உள்வேலை மூலமே குண்டு வீசி அவரை குடும்பத்துடன் அழித்துள்ளது. உலக வரவரத்தில் ஒரு சிறிய புள்ளி போன்ற நாடுதான் இஸ்ரேல். ஆனால் அதன் உளவு அமைப்பான மொசாட் நினைத்தால் உலகின் எந்த மூலையிலும் இருக்கும் எதிரியை அழிக்க முடியும் என்பதற்கு இது மற்றும் ஒரு சாட்சியாக அமைந்துள்ளது. கொமேனி தங்கியிருந்த பாதுகாப்பு பிரசு என்பது சாதாரண இடமல்ல. இது ஒரு இரும்பு கோட்டை. அந்த பாதுகாப்பு வளையத்தை மொசாட் எப்படி உடைத்தது என்பது பற்றி இப்போது பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கடந்த சில மாதங்களாகவே ஈரானின் ராணுவ வளாகங்கள் மற்றும் அணுசக்தி மையங்களுக்குள் அமைதியாக நுழைந்து தகவல்களை மொசாட் சேகரித்து வந்தது. இந்த நடவடிக்கைக்கு பலத்த எதிர்ப்புகள் வந்திருந்தாலும், உலக ரீதியில் எதிர்ப்புகள் வந்திருந்தாலும், அவற்றையெல்லாம் மீறி இஸ்ரேல் மிக கச்சிதமாக வெற்றி கொண்டுள்ளது. இந்த நுண்ணிய நடவடிக்கைக்கு மொசாட் உளவமைப்பில் கையாண்ட வழிமுறைகள் குறித்த விரிவான தகவல்கள் தற்போது கசிந்து வருகின்றன. ஆயினும் உள்ளிருந்து வேலை செய்த உளவாளிகள் ஈரான் ராணுவத்தின் மிக உயர் மட்டத்திலிருந்தே சிலரை தனது பக்கம் மொசாட் கைவசப்படுத்தியது. கொமேனி எப்போது பாதுகாப்பு சுரங்கப்பாதைக்கு செல்வார், அவரது குடும்பத்தினர் எப்போது அங்கு வருவார்கள் என்ற துல்லியமான நேரத்தை கொடுத்ததே உள்ளூர் உளவாளிகள் தான் என்கிறார்கள். அத்துடன் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரே நேரத்தில் செயலுக்க செய்தது மொசாட்டின் சைபர் பிரிவு. இதனால் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் போர் விமானங்கள் உள்ளே நுழைந்தது கூட தெரியாமல் ஈரான் ராணுவம் எதிர்த்தாக்கல் செய்ய முடியாமல் போயுள்ளது என்றும் கூறப்படுகிறது. அதேபோல தெஹ்ரானில் தாக்குதல் நடந்த சில நிமிடங்களிலேயே மொசாட் தனது அதிகாரப்பூர்வ டெலிகிராம் சேனலில் ஈரானிய மக்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியது. நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம், அரசுக்கு எதிராக புரட்சி செய்யுங்கள் என்று அறிவுறுத்தியது. உடனடியாக இது ஈரானிய உளவுத்துறையை குழப்பத்தில் ஆழ்த்தியது என்பதும் உண்மையே. சில உறுதிப்படுத்தாத தகவலின்படி கொமேனியின் இல்லத்தில் ஜன்னலின் வழியாக பாய்ந்து செல்லும் அளவுக்கு துல்லியமான ஏவுகணைகளை மொசாட் வழிகாட்டலின்படி இஸ்ரேல் ஏவியதாகவும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக கதிரியக்க கழிவுகளை அளிக்கும் திறன் கொண்ட மெக்னடிக் குண்டு ரகசியங்களையும் மொசாட் ஏற்கனவே சோதித்திருந்தது. இஸ்ரேல் ராணுவத்தின் முக்கிய உளவு பிரிப்பான மொசாட்டின் கிடோன் என்ற தனிப்பிரிவு உண்டு. இதன் பொருள் ஈட்டி பயனோட் எனப்படும். இந்த பிரிவைச் சேர்ந்த உளவாளிகள் தான் கொமேனியின் நடமாட்டத்தை கண்காணிக்க தெஹ்ரான் நகர்வில் மாறுபடுத்த சுற்றீர்கள் என்றும் கூறப்படுகிறது. ஈரான் அணு விஞ்ஞானி பக்ரிசோதாவை செயற்கைக்கோள் மூலம் இயக்கப்பட்ட இயந்திரக்கு துப்பாக்கியால் மொசாட் 2020 தீர்த்து கட்டியதை நினைவிருக்கலாம். அதே போன்ற ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை இப்போதும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். தெஹ்ரானில் நடந்த தாக்குதல் ஈரான் நாட்டின் ஆட்சி கட்டமைப்பை சிதைக்கும் முயற்சி என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து தெஹ்ரான் மற்றும் பிற முக்கிய நகரங்களில் உள்ள ராணுவ மற்றும் அணுசக்தி கட்டமைப்பை குறிவைத்து முன்கூட்டிய தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் ஈரானின் ஏவுகணை சமீப கிடங்குகள், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், பாதுகாப்பு அமைச்சு வளாகங்கள், அணுசக்தி ஆராய்ச்சி மற்றும் சிறைவூட்டு நிலையங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டுள்ள என்றும் மேற்குலக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முக்கிய போர் நடவடிக்கைகள் என்று தொடங்கியதை உறுதிப்படுத்தி அமெரிக்காவின் வெளிப்படையான இலக்குகளாக ஈரானின் ஏவுகணை உற்பத்தியை சிதைத்தல், கடற்படை இயக்கங்களை முடக்குதல், புரட்சிகர கால்பனின் வலையமைப்பை தகர்த்தல், அணு ஆயுத மேம்பாட்டை தடுத்தல் என்று அறிவித்துள்ளார். ஆனால் மறைமுக இலக்குகள் வேறாக இருக்கலாம். ஈரான் அரசு அதிகாரத்தின் கட்டளை தொடரை துண்டித்து ஆட்சி கணிப்பை அழுத்தத்தில் தள்ளுவது என்பதை முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஈரானின் தலைவினம் என்பது மொசாட் உலகத்துடன் மிக நீண்டகாலமாக கண்காணிக்கப்பட்டுள்ளது. மொசாட் உலகத்துடன் மிக நவீனமான கண்காணிப்பு அமைப்பை ஈரான் அரசால் தடுக்க இயலவில்லை. நேரடியாக உளவாளிகள் அளித்த தகவலாக இருக்கலாம். ஈரானிய தனிமல் குறித்த தொழில்நுட்ப முறையில் கண்காணிப்பின் மூலமும் கிடைத்திற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடந்த 12 ஈரானின் அணுசக்தி துறையின் தொடர்புடைய விஞ்ஞானிகள் மற்றும் அதில் இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியதும் நினைவிருக்கலாம். சில சமயங்களில் இந்த போரானது நீண்ட காலம் சென்றாலும் எவருக்குமே தெரியாது எப்போது இந்த போர் முடியும் என்று. ஈரானின் அதே ஒரு செய்தி கூட இதை பற்றிய பல தகவல்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதல் பற்றிய அதிர்ச்சியால் இன்னும் ஈரானிய தலைமை தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்று தெரியாமல் அகோரமான ஏவுகணை வீச்சுகளை அரபு நாடு மீது செலுத்தி வருகிறது. சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா, நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலேயே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று, சங்கத்தினுடைய மார்ச் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் மற்றும் சங்கத்தினுடைய அரை இறுதி ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகியன வருகின்ற மார்ச் மாதம் 14 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வேதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய மார்ச் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் மற்றும் அரை இறுதி ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகியன வருகின்ற மார்ச் மாதம் 14 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக புத்தக வெளியீடு தொடர்பான சமூக அறிவித்தல் ஒன்று. கடலின் மடியில் குழுமத்தின் உருவாக்கத்திலே கடலில் கரைந்துவிட்ட காலங்களும் வரலாற்றில் தடம் பதித்துவிட்ட நினைவுகளும் என்ற தலைப்பிலே இடம்பெற இருக்கின்ற சிறப்பு புத்தக வெளியீடானது வருகின்ற 15 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 தொடக்கம், இலக்கம் 13 மே வீதியில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15 மார்ச் மாதம் மாலை 5 தொடக்கம், கடலில் கரைந்துவிட்ட காலங்களும் வரலாற்றில் தடம் பதித்துவிட்ட நினைவுகளும் புத்தக வெளியீடு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக படித்ததில் பிடித்த தகவல்களோடு நிகழ்ச்சியின் ஊடாக வான் அலைகளின் ஊடாக உங்களை வந்து சந்திப்பவர் வைஷ்ணவி புவிதரன்.
வணக்கம். படித்ததில் பிடித்தது பகிர்ந்து கொள்வதற்காக ராமன் தன் மனைவியை சந்தேகித்து தீயில் இறங்க பணிக்கின்றான். இறங்கித்தான் பத்தினி என்பதை சொல்கின்றாள். அதன் பிறகு கூட ஊரையரின் சந்தேகத்தை காரணங்காட்டி கற்பிணியான தன் மனைவியை வனத்தில் தள்ளுகின்றான். அங்கேயே குழந்தைகளை பெற்று வனத்திலேயே வாழ்கின்றான். 2 குழந்தைகள் வளர்ந்து ஊர் திரும்பியதும் மடிகிறான். இது ராமாயணம். ஒரு அழகிய இளம் மங்கை அவளுக்கு முதிர்ந்த கணவன் மனமு வந்து வாழ்கின்றாள். ஒரு கட்டத்தில் கணவன் குஷ்ட நோயாகின்றான். அதன் பிறகும் அவளுக்கு வெறுப்பு ஏற்படவில்லை. பண்ணாத குசும்பெல்லாம் அக்கிளடு செய்தும் அவனை ஆதரிக்கின்றாள். ஒரு கட்டத்தில் ஒரு தாசியை பார்த்து நான் இவளோடு கூட வேண்டும் என்கின்றான். அதற்கும் அவள் இசைகின்றாள். தாசிக்கு கூலியாக தாசியின் வீட்டை துப்புரவு செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்கின்றாள். தன் கணவனை தோளில் தூக்கி சென்று தாசியின் வீட்டுக்கு செல்கின்றாள். இது நலாயினி கதை. இது அனைத்தும் வடமொழி இலக்கியங்கள். தன் கணவனை செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்து விட்டது அரசு. தன் இடது பக்க மார்பை திருகி எரிந்து ஒரு நகரத்தில் எரிக்கின்றாள். தன் உள்ளத்து எரிச்சல் பற்றி எரிகின்றது என கிக்கலிட்டு சிரிக்கின்றாள். ஆவேசமாக எரிந்தபடியே வேகமாக நடந்து சென்று சற்று நிதானித்து திரும்பி பார்க்கின்றாள். அனைத்தும் எரிந்து விட்டதா அல்லது இன்னும் மிச்சம் இருக்கின்றதா என்று. இது சிலப்பதிகாரம். அவள் ஓர் பேரழகி. அவள் அழகில் கவரப்பட்டு ஒரு இளவரசன் தன் காதலி அவளிடம் கூறுகின்றான். அவள் வலக்கையில் வாங்கி இடக்கையில் தூர வீசிவிட்டு சலனமற்று நடக்கின்றாள். இளவரசனும் ஆசிட் வீசவில்லை, ஆபாச படம் எடுத்து மிரட்டவில்லை. அவள் உணர்வுக்கு மதிப்பளித்து சென்று விடுகின்றான். இது மணிமேகலை. அவள் கணவன் அவளை கொள்வதற்கு திட்டமிட்டு மலை உச்சிக்கு அழைத்து செல்கின்றான். அவளும் விவரம் அறியாது கூடவே செல்கின்றாள். மலை உச்சியை எட்டியதும் தான் தெரிகின்றது இவன் தன்னை கொலை செய்ய அழைத்து வந்திருக்கின்றான் என்று. ஜோசிக்கின்றாள். இறுதியாக கணவனிடம் பேசுகின்றாள். நீ என்னை கொல்லத்தானே அழைத்து வந்திருக்கின்றாய்? நான் மடிவது பற்றி எந்த கவலையும் இல்லை. ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என் கணவர் நீங்கள். உங்களை 3 சுற்றி வந்து காலில் விழுந்து ஆசி வாங்கினால் மோட்சம் செல்லும் பாக்கியம் கிட்டும் எனக்கு என்று. அதனால் என்ன, தாராளமா சுற்றி வா என்று கணவனும் சொல்ல சுற்றுகின்றாள். முதல் சுற்று, 2 சுற்று, 3 சுற்றில் தன் கணவனை மலையிலிருந்து தள்ளிவிட்டு கொள்கிறாள். இது குண்டலகேசி. இவை அனைத்தும் தமிழ் இலக்கியங்கள். ஓர் ஆண் என்ன செய்தாலும் அவனுக்கு சேவகம் செய்வது என்பது பெண்ணின் பணி என்பதை சொன்னதுதான் வடமொழி இலக்கியங்கள். அவன் ஆணோ கணவனோ அரசனோ ஆண்டவனோ அநீதி என்றால் அறம் தவறினால் அடங்காதி, அவனை எதிர்த்து போராடி என்பதை போதிப்பதுதான் தமிழ் இலக்கியங்கள். தமிழ் மொழி எப்போதுமே பெண்களை கொண்டாடுவது, வடமொழிகள் பெண்களை அடிமைத்தனமாக்குவது. உலகம் முழுவதுமே பெண்களை காலுக்கு கீழே வைத்திருந்த காலகட்டத்தில் பெண்களை மேன்மை மிக பொக்கிஷமாக போற்றி புகழ்ந்தது தமிழ் சமூகம். சங்க காலத்திலேயே 47 பெண் எழுத்தாளர்களை கொண்டது உலகிலேயே தமிழ் சமூகம் மட்டும்தான். உலக மொழிகளில் தாய் என்று கூறிக்கொள்ளும் கிரேக்கத்தில் கூட 7 பெண்கள் தான் உண்டு. தேவபாசை என்று கூடிக்கொள்ளும் சமஸ்கிருதத்தில் ஒரு பெண் எழுத்தாளர்கள் கூட கிடையாது. ஏன், சமஸ்கிருதத்தை வாசிக்கவோ பேசவோ கூட பெண்களுக்கு உரிமை கிடையாது. ஆனால் கீழடி போன்ற இடங்களில் இருந்து கிடைத்ததில் தங்கத்திலும் பானை ஓடுகளிலும் பெண்களின் பெயரை பொறித்து புழங்கும் அளவிற்கு தமிழ் சமூகம் நாகரிகம் கொண்டது. ஆண்டாண்டு காலமாக பெண்களை போற்றி புகழ்ந்து கொண்டாடியது நம் தமிழ் சமூகம். தமிழ் தமிழ் சமுதாயம் என்று நிலைத்து இருப்பதற்கு காரணம் பெண்களை கொண்டாடியதா? பெண்கள் உலகத்தின் ஆணிவேர்கள், அவர்களை கொண்டாடுவோம். நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் வைஷ்ணவி புவிதரன். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தற்பொழுது உலகளாவிய T20 கிரிக்கெட்டினுடைய இறுதி சுற்றுக்கு எமது நாட்டினுடைய நியூசிலாந்து அணி சிறப்பான முறையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே உலக கிரிக்கெட்டினுடைய வரலாற்று சிறப்பம்சங்களோடு வான் அலைகளினூடாக உங்களை வந்து சந்திப்பவர் சங்கீதா லிங்கேஷன்.
வணக்கம். தென்னாப்பிரிக்கா மற்றும் இன்று ஜிம்பாப்வே என அழைக்கப்படும் அன்றைய ரொடிசியா ஆகிய இரு நாடுகளும் ஆப்பிரிக்க வெள்ளையர் ஆதிக்கத்தில் இருந்தன. கருப்பர்களுக்கு ஓட்டுரிமை அளிக்காததால் அந்த நாடுகளின் கிரிக்கெட் அணிகள் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ரொடிசியா வெள்ளையர்கள் முழுக்க முழுக்க விவசாயிகள். நாட்டின் வளமான விவசாய நிலங்கள் அனைத்தும் அவர்கள் கையிலேயே இருந்தன. அதனால் கிரிக்கெட் அணியிலும் அவர்களது ஆதிக்கமே நிலவியது. இந்த சூழலில் 1963 ஒரு வெள்ளையின விவசாய குடும்பத்தில் பிறந்த சிறுவன் ஏடோ பிரான்ஸ் துப்பாக்கி சத்தங்களையும் அரசியல் பதற்றங்களையும் பார்த்தே வளர்ந்தான். 1980 ஜிம்பாப்வே சுதந்திரம் அடைந்த போது 17 இளைஞனாக ஏடோ பிரான்ஸ் ஒரு புதிய தேசத்தின் உதயத்தையும் தனது கிரிக்கெட் வாழ்வின் தொடக்கத்தையும் அவர் ஒரே நேரத்தில் கண்டார். சுதந்திரம் கிடைத்த பிறகு ஜிம்பாப்வே அணி முதன் முதலாக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் நுழைகிறது. 1983 உலகக்கோப்பையில் கலந்து கொண்ட ஜிம்பாப்வே அணியில் இருந்த 11 பேருமே வெள்ளையின விவசாயிகள் தான். கேப்டன் டங்கன் ஃபிளெசர் ஒரு பண்ணை மேலாளர், மற்றவர்களும் விவசாயிகளே. ஜிம்பாப்வே வீரர்கள் பண்ணை வேலைகளில் ஊறிப்போனவர்கள் என்பதால் மைதானத்தில் அவர்கள் பயன்படுத்தும் குறியீடுகள் விவசாயம் சார்ந்ததாகவே இருக்கும். ஒரு முறை ஃபீல்டிங் நிறுத்தும் போது கேப்டன் தனது வீரரிடம் வேலிக்கு, அதாவது ஃபென்ஸுக்கு அருகே நில் என்று சொல்வதற்கு பதிலாக பழக்க தோஷத்தில் அந்த தொழுவத்துக்கு அருகே நில் என்று கத்தியது மிகப்பெரிய சிரிப்பலையை ஏற்படுத்தியது. இங்கிலாந்து பத்திரிகையாளர்கள் இவர்கள் கிரிக்கெட் ஆட வரவில்லை, லண்டனை சுற்றி பார்க்க வந்திருக்கும் விவசாயிகளின் குழு என்று எழுதினார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டி துவங்கும் முன் ஆஸ்திரேலிய வீரர்கள், நீங்கள் எல்லாம் ஓடி பந்து வீசப் போகிறீர்களா அல்லது மைதானத்தில் டிராக்டர் ஓடப் போகிறீர்களா என்று நேரடியாகவே மைதானத்தில் கிண்டல் செய்தனர். இந்த கேலிகள் அனைத்தும் ஒரே நாளில் காணாமல் போயின. 1983 ஜூன் 9 அன்று நடந்த போட்டியில் ஜிம்பாப்வே அணி ஆஸ்திரேலியாவை 13 வித்தியாசத்தில் தோற்கடித்தது. ஆஸ்திரேலியாவின் ஜாம்பவான்களான ஆலன் பார்டர், டெனிஸ் லில்லி போன்றோர் இந்த விவசாயிகளிடம் தோற்றதை கண்டு திகைத்து போனார்கள். போட்டி முடிந்ததும் கிண்டல் செய்த அதே பத்திரிகையாளர்கள் விவசாயிகள் ஆஸ்திரேலியாவை அறுவடை செய்துவிட்டார்கள் என்று தலைப்புச் செய்திகள் வெளியிட்டனர். அதே தொடரில் உலக சாம்பியன் இந்தியாவையும் ஜிம்பாப்வே கலங்கடித்தது. கபில் தேவ் மட்டும் அதிரடியாக ஆடி 175 ரன்களை குவிக்கவில்லை என்றால் ஜிம்பாப்வே அரையிறுதிக்கு கூட நுழைந்திருக்கலாம். இந்த சூழலில் 1987 ஏடோ பிரான்ஸ் ஜிம்பாப்வே அணியில் நுழைகிறார். அவர் ஒரு முழு நேர கோழிப்பண்ணை அதிபர், சிக்கன் பார்மர் என ஊடகங்களால் செல்லமாக அழைக்கப்பட்டவர். 1992 உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணியை ஜிம்பாப்வே வீழ்த்தி உலகையே அதிர வைத்த போது 21 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை அள்ளிய பிரான்ஸ் தான் அந்த சரித்திர வெற்றியின் நாயகன். 1997 இங்கிலாந்துக்கு எதிராக அவர் எடுத்த ஹெட்ரிக் ஜிம்பாவே கிரிக்கெட்டின் பொற்கால முத்திரை. வாழ்க்கை சீராக சென்று கொண்டிருந்த போது 2000களின் தொடக்கத்தில் ஜிம்பாவேயில் வீசிய அரசியல் புயல் அனைத்தையும் மாற்றியது. அதிபர் ராபர்ட் முகாபேயின் நிலச்சீர்திருத்த கொள்கையினால் பல வெள்ளை இன விவசாயிகள் தங்கள் நிலங்களை இழந்தனர். தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்த பண்ணை கண்முன்னே பறிபோனது. ஆன்டி பிளவர், கிராண்ட் பிளவர், ஹென்ரி ஒலாங்கா, ஹீத் ஸ்டீரிக், எடோ பிரான்ஸ் என பல லெஜண்டுகள் தம் நிலத்தையும் வாழ்விடத்தையும் இழந்து பிற நாடுகளுக்கு அகதிகளாக குடியேறினர். எடோ பிரான்ஸ் 2003 ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் உள்ள சன்ஷைன் கோஸ்ட் என்ற சிறிய நகருக்கு புலம்பெயர்ந்தார். அங்கு கிடைத்த ஒரு கிரிக்கெட் பயிற்சியாளர் பணி அவருக்கு ஆஸ்திரேலியாவில் குடியேற விசா கிடைக்க ஆரம்ப கால உதவியாக இருந்தது. 2003 ஆஸ்திரேலியாவுக்கு வந்தபோது அவரிடம் பெரிய அளவில் பணம் இல்லை. ஒரு சர்வதேச புகழ்பெற்ற பந்து வீச்சாளர் ஒரு சிறிய கிளப்பில் சிறுவர்களுக்கு பயிற்சி அளிப்பதை பார்த்து ஆஸ்திரேலியர்கள் வியந்தனர். ஆனால் அந்த வருமானம் போதவில்லை. அதனால் அவர் ஒரு பக்கம் கிரிக்கெட் பயிற்சி, மறுபக்கம் தக்காளி பண்ணைகளில் கூலி வேலை என தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஒரு காலத்தில் ஆட்ட நாயகன் விருதுகளை ஏந்திய கைகள் பிழைப்புக்காக தக்காளி பறிக்க தொடங்கின. பண்ணையில் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கிருந்தவர்கள் இவரை அடையாளம் கண்டு, நீங்கள் அந்த ஹெட்ரிக் விக்கெட் எடுத்த எடோ பிரான்ஸ் தானே என்று கேட்க ஆரம்பித்தார்கள். ஆமாம், இப்போது நான் தக்காளி பறித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சிரித்துக் கொண்டே பதிலளித்தார். ஒரு பக்கம் உள்ளூர் கிளப்களில் கிரிக்கெட் பயிற்சி அளித்துக் கொண்டே தக்காளி விவசாயத்தின் நுணுக்கங்களை கற்றார். தனது உழைப்பால் சிறுக சிறுக சேமித்து இன்று ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தின் ஒரு பிரம்மாண்டமான ஹைட்ரோபோனிக்ஸ் தக்காளி பண்ணையை உருவாக்கி நிமிர்ந்து நிற்கின்றார். ஆஸ்திரேலியாவில் நிலவும் கடும் வெயில் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க அவர் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையை பயன்படுத்துகின்றார். இதில் மண்ணில் வளர்க்காமல் ஊட்டச்சத்து கலந்த நீரில் செடிகளை வளர்க்கிறார். இதனால் செடிகள் மிக உயரமாக சுமார் 10-15 அடி வரை வளரும். சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆக்ரோஷமாக பந்து வீசிய கைகள் இன்று மென்மையாக தக்காளி பழங்களை கையாண்டு வருகின்றன. எடோ பிரான்ஸின் இந்த 2வது இன்னிங்ஸ் அவரது கிரிக்கெட் சாதனைகளை விடவும் பிரமிக்கத்தக்கது. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேயர்களே.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக ஒரு பொது அறிவு விடயம் ஒன்றை நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்ள விரும்புகின்றோம். இன்று நம்மில் பலர் பட்டதாரிகளாக படித்து பட்டம் பெற்று அதனுடைய உச்ச நிலையிலே இருக்கின்ற பலரை நாம் அறிந்திருக்கின்றோம். அதிலே குறிப்பாக PhD என்ற பட்டம் தான் எங்களுடைய பட்ட நிலையிலே உயர்ந்த ஒரு நிலையாக சொல்லுகிறார்கள். PhD என்பது புதியதை கண்டுபிடிப்பதற்கான படிப்பு என்று சொல்லப்படுகின்றது. இந்த படிப்பு நிலைகளை நாங்கள் பார்க்கின்ற போது கல்லூரிகளிலே மற்றும் பல்கலைக்கழகங்களிலே படிக்கின்ற மாணவர்கள் அடைகின்ற பெரு பெயர்களின் அடிப்படையிலே அவர்களுக்கு டிகிரி பட்டமும் அதனைத் தொடர்ந்து மாஸ்டர் டிகிரி பட்டம்களும் வழங்கப்படுகின்றன. ஏற்கனவே உள்ள புத்தகங்களை படிப்போம், ஆசிரியர் சொல்லியதை கற்றுக்கொள்வோம் என்ற இந்த விடயங்களுக்காகத்தான் இந்த ஆரம்ப பட்ட டிகிரி மற்றும் மாஸ்டர் டிகிரி என்பன அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். உதாரணமாக அப்பிள் கீழே விழுகிறது, அதற்கான காரணம் ஈர்ப்பு விசை இருக்கிறது என்று படிப்போம். ஆனால் PhD என்று வருகின்ற போது இந்த விடயத்தை ஆய்வு நிலைக்கு உட்படுத்தி ஏற்கனவே தெரிந்ததை மட்டும் படிக்க மாட்டோம், இதில் புதிதாக என்ன சேர்க்கலாம் என்று யோசிப்போம். உதாரணமாக அப்பிள் ஏன் விழுகிறது என்று மட்டுமல்ல, இந்த ஈர்ப்பு விசையை வைத்து புதிய இயந்திரம் உருவாக்க முடியுமா, இது மருத்துவம் விண்வெளி தொழில்நுட்பத்தில் எப்படி பயன்படும் என்று புதிய ஆய்வுகளை நாங்கள் செய்யலாம். ஏன் எல்லா படிப்புகளுக்கும் PhD யில் முடிவடைகின்றன? இந்த பிஎச்டி என்று சொல்லுகின்ற போது அது ஈக்குவல் சொல்லப்படுகின்றது அறிவின் உச்சநிலை. பிஎச்டி என்பது புதிய அறிவு உருவாக்குதல். பிஎச்டி என்பது நான் கற்றவன் அல்ல, நான் உலகத்துக்கு புதிதாக ஒன்றை கொடுத்தவன் என்று சொல்லும் பட்டம்தான் இந்த பிஎச்டி என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஏன் பல கல்வி பட்டங்கள் பிஎச்டி மூலம் முடிவடைகின்றன? அதற்கான காரணங்களை பார்க்கின்ற போது பிஎச்டி என்று சொல்கின்றதை விளக்கமாக டாக்டர் ஆஃப் பிலோசபி என்று கல்வித்துறையிலே கிடைக்கக்கூடிய உயர்ந்த ஆய்வு பட்டமா என்று சொல்கிறார்கள். இந்த எந்த துறையாக இருந்தாலும் அறிவியல், கலை, மருத்துவம், பொறியியல், கல்வி போன்ற எல்லா துறைகளிலும் புதிய அறிவை உருவாக்கி உலகிற்கு பங்களிப்பு செய்தவர்களுக்கு வழங்கப்படும் பட்டம்தான் இந்த பிஎச்டி. இந்த பிஎச்டி பட்டத்துக்கான முக்கிய காரணங்கள் ஒன்று சொல்லப்படுகின்றது, ஆழ்ந்த ஆய்வு, டீப் ரிசர்ச், பட்டப்படிப்பு, முதுகலை ஆகியவை உள்ள அறிவை படிப்பதற்கானவை. ஆனால் பிஎச்டி என்பது இதுவரை இல்லாத புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது கருத்துக்களை உருவாக்கும் ஆய்வு என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவது கட்டமாக இந்த பிஎச்டி என்பது அறிவின் உச்சநிலை. பிஎச்டி என்பது கல்வியின் இறுதி மற்றும் உயர்ந்த நிலை. அதனால் பல கல்வி படிப்புகள் பிஎச்டியுடன் முடிவடைகின்றன. மூன்றாவதாக எல்லா துறைகளுக்கும் பொதுவான பட்டம். பிலோசபி என்ற சொல் இங்கு ஞானம், அறிவின் தேடல் என்பதை குறிக்கின்றது. அதனால் அறிவை ஆழமாக ஆராயும் எந்த துறையிலும் இந்த பட்டம் வழங்கப்படுகின்றது. நான்காவதாக ஆசிரியர் மற்றும் ஆய்வாளர் தகுதி. பல்கலைக்கழக பேராசிரியர் முதன்மை ஆராய்ச்சியாளராக வேண்டுமெனில் பிஎச்டி என்ற பட்டம் அவசியமாக்கப்பட்டிருக்கின்றது. ஐந்தாவதாக சமூகத்துக்கும் உலகிற்கும் பங்களிப்பு. பிஎச்டி ஆய்வு மூலம் உருவாகும் அறிவு சமூக முன்னேற்றம், அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு பயன்படுகின்றது. சுருக்கமாக சொல்வோமானால் பிஎச்டி என்பது படித்ததை நிரூபிப்பது அல்ல, புதிய அறிவை உருவாக்கியதை நிரூபிப்பது. அதனால் கல்வி பயணம் பெரும்பாலும் பிஎச்டியில் முடிவடைகின்றது. நல்லது நேர்களே, மற்றொரு கருத்தியலோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினான் காலில்லா கட்டிலடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. மறக்குங்கான் ஈமைகள் இருக்கின்றான். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும்.